ஒரு அலசல் மன்னிப்பு விழா.
மனம் திரும்பு மணிரா
அது ஒரு முழு நிலா நாள். உருக்கி ஊற்றிய கண்ணாடி போன்று வானம் பளிச்சென்று இருந்தது. அங்கும் இங்குமாக வெண்மேகங்கள் மெதுவாக ஊர்வலம் சென்றன. குழந்தையின் சிரிப்பாக ஒவ்வொரு விண்மீனும் வானகத்திற்கு அழகு சேர்த்தன. அந்த பக்கமாய் வந்த வானம்பாடி ஒன்று விண்மீன்களைக் கண்டு வியந்தது. "விண்மீன்களே, உங்களால் வானமே மின்னுகின்றது. நீங்கள் கூட்டம் கூட்டமாக சூழ்ந்திருப்பதால் நிலவுக்கே புத்தம் புதிய அழகு சேர்ந்துள்ளது" என்று போற்றியது வானம்பாடி. மற்ற பறவைகளும் வானம்பாடி சொல்வதை ஏற்று மகிழ்ச்சியால் பாடின. அளவுக்கு மீறி பாராட்டு கிடைத்தால் மிஞ்சுவது ஆணவம்தான் என்பது விண்மீன்களின் செயல்களில் வெளிப்பட்டன. அவை நிலாவை வம்புக்கு இழுத்தன. "நிலாவே, நிலாவே, எங்கள் ஒளியை பார்த்தாயா? எங்கள் உயர்வை பார்த்தாயா?" என்று ஆர்ப்பாட்டம் செய்தன. நிலா அமைதியாக பேசியது. "படர்ந்த வானம், இறைவன் படைத்த இயற்கை, நம்மை நிலைப்படுத்தும் நிலம், வாழ வைக்கும் கதிரவன், வெப்பக் கவசமாக விளங்கும் மேகம் போன்றன எல்லாமே மின்னி ஜொலிக்கும் உங்கள் ஒளிக்கு காரணங்கள். இவற்றை நன்றியோடு நினையுங்கள். நாளைய உலகமும் உங்களை வாழ்த்தும்" என்று கூறியது நிலா. அப்போது விண்மீன்கள் நிலாவிடம், "ஆணவத்தால் அறிவும் மழுங்கிப் போனது. உம் அறிவுரையால் அது இன்று மீண்டது" என்று சொல்லி மன்னிப்பு கோரின.
மன்னிப்பு கேட்பது துணிவு மிக்க செயல், மன்னிப்பது வலிமை மிக்க செயல். மன்னிப்பு அளித்த பின்னர் பிறரால் ஏற்பட்ட இன்னல்களை மறப்பது மகிழ்ச்சி மிக்க செயல் என்று சொல்வார்கள். மன்னிப்பு பாடத்தை சொல்லிக் கொடுத்து அதை தமது வாழ்வில் வெளிப்படுத்திய இயேசு மகான், "மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள்" என்று சொன்னார். ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அமெரிக்க ஐக்கிய நாட்டு அரசு தலைவராக இருந்தபோது ஒரு கொள்கையை உறுதியாக கொண்டிருந்தார் என சொல்லப்படுகின்றது. அவர் தன்னிடம் கருணை கேட்டு விண்ணப்பிக்கும் மரண தண்டனை கைதிகளின் தண்டனை காலத்தை குறைத்து விடுவார். இதற்காக அவர் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானாலும் அவற்றை அவர் பொருட்படுத்தவில்லை. ஒரு சமயம் போர் முடிந்த போர்க்களம் ஒன்றை ஆப்ரஹாம் லிங்கன் பார்வையிட்டார். அப்போது ஒரு போர் வீரர் தனது கழுத்தில் அணிந்திருந்த செயின் லாக்கெட்டை முத்தமிட்டபடி இறந்து கிடந்ததை கண்டார். அந்த லாக்கெட்டில் அந்த வீரரின் மனைவி அல்லது காதலியின் படம் இருக்கலாம். அதை அவர்களிடம் சேர்த்துவிடலாம் என்று நினைத்து அதை பார்த்த லிங்கன் அதிர்ந்து போனார். ஏனெனில் அந்த லாக்கெட்டில் லிங்கன் அவர்களின் படம் இருந்தது.
அந்த போர் வீரர் பற்றிய ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் விசாரித்த போது ஒரு உண்மை தெரிய வந்தது. மரண தண்டனை பெற்றிருந்த பெரும் குற்றவாளியான அந்த போர் வீரர் லிங்கன் அவர்களின் மன்னிப்பை பெற்று சிறை தண்டனை அனுபவித்து வந்தவர். போர் மூண்ட சமயம் கைதிகளுக்கு போர் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் போரில் ஈடுபடுத்தப்பட்டனர். அப்படி போருக்கு அனுப்பப்பட்டு தனது நாட்டுக்காக உயிரிழந்த தியாகிதான் அந்த போர் வீரர் என அறிந்து கொண்டார் லிங்கன். அந்த வீரர் மரண தண்டனை மூலம் இறந்திருந்தால் அது அவருக்கு அவமானமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போதோ அவர் தியாகியாக இறந்துள்ளார். ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களின் மன்னிப்பு அந்த மரண தண்டனை கைதியை தியாகியாக்கியுள்ளது. அந்த நன்றி உணர்வில்தான் அவர் லிங்கன் அவர்களின் படத்தை முத்தமிட்டபடி உயிர் துறந்திருக்கின்றார். ஆம், மன்னிப்பதன் மூலம் பெரும் குற்றவாளிகளையும் தியாகிகளாக்கலாம். மன்னிப்பு மன்னிப்பவரை தெய்வமாக நோக்கச் செய்யும். அதோடு மன்னிக்கப்படுபவரும் உயர்வடைகின்றார். இயேசுவும் சொன்னார், "மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் வானகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள்" என்று.
மனிதர்கள் பால் பகை கொண்டு இறைவனுக்கு மடி நிறைய காணிக்கை செலுத்தி என்ன? மனிதர்கள்
என்னை துன்புறுத்தியவரை, என்னை புண்படுத்தியவரை நான் எப்படி மன்னிப்பது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஓர் ஊரில் ஒரு அருள்பணியாளர் உளவியல் வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண் அவரிடம் தனியாகச் சென்று தனது பிரச்சினைகளை பகிர்ந்து கொண்டார். "எனது திருமண வாழ்க்கை முறிந்துவிட்டது. 15 ஆண்டுகளாக நானும் எனது கணவரும் பிரிந்து வாழ்கின்றோம். எனது கணவர் வேறொரு பெண்ணுடன் வேறொரு ஊரில் பிள்ளைகளுடன் வாழ்கின்றார். அவர் எனக்கு செய்த கொடுமைகளை என்னால் மறக்கவோ மன்னிக்கவோ முடியவில்லை" என்று சொன்னார். அப்போது அந்த அருள்பணியாளர் அந்த பெண்ணிடம், 15 ஆண்டுகள் ஆகியும் நீங்கள் இன்னும் அந்த பழைய நினைவுகளை உங்களோடு சுமந்து வாழ்கின்றீர்கள். அதன் மூலம் உங்களையே வதைத்துக் கொள்கிறீர்கள். உங்கள் நிம்மதியை தொலைத்து விட்டீர்கள். ஆனால் அது உங்கள் கணவரை எவ்விதத்திலும் பாதிக்கவில்லையே என்று கேட்டார். அப்போதுதான் அந்த பெண் விழிப்பு நிலைக்கு வந்தார். கடந்து போன கசப்பான காரியங்களை மன்னிக்காமல் அவற்றை சுமந்து செல்வதால் உடலிலும் மனதிலும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் பற்றி உணர்ந்தார். கணவரை மனதார மன்னித்துவிட்டு வாழத் தொடங்கினார். விரைவில் தன்னில் நல்ல மாற்றங்களையும் கண்டுணர்ந்தார் அந்த பெண். திருவள்ளுவர் சொன்னார், இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்று.
புனிதனென பகைவனையும் குறவாய் செய்து புண்ணியத்தை செலுத்திக் கொள் பிறகே கோயில்.
நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று எத்தனை தடவை அழுது அழுது கேட்டாலும் மன்னிக்க மறுக்கின்றார்களே என்றும் சிலர் கேட்பதுண்டு. மன்னிப்பு என்பது கடையில் காசு கொடுத்து வாங்கும் சரக்கு அல்ல. மன்னிப்பதற்கு உள் தூண்டுதல் அவசியம். அதற்கு மாணிக்க கோவிலான உயர்ந்த உள்ளம் தேவை. மேலும் நான் மன்னித்துவிட்டால் என்னை பலவீனமானவன் என்று நினைப்பார்கள், என்னை மதிக்க மாட்டார்கள் என்ற நினைப்பும் சிலருக்கு இருப்பதுண்டு. நான் என்ற முனைப்பு உணர்வும் இதற்கு ஒரு காரணம். ஆனால் மன்னிப்பதால் மன்னிப்பவருக்கே பலன் அதிகம் என்ற உண்மையை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நாம் பிறரை மன்னிக்கும் போது ஏதோ பிறருக்கு நல்ல காரியம் செய்கின்றோம் என்பதை விட முதலில் நமக்கு நாமே நல்ல காரியம் செய்கின்றோம் என்பதே உண்மை. நாம் பிறரை மன்னித்து வாழும்போது நாம் நோய் நீங்கி மன அமைதியுடன் வாழ்வதை நாமே உணருவோம்.
மன்னிக்கவும் மறக்கவும் விரும்பும் சிலர் அதை செயல்படுத்த கடினமாக இருப்பதாகவும், துன்பம் கொடுத்தவரை பார்க்கும்போதெல்லாம் கோபமும் வெறுப்பும் பழிவாங்கும் உணர்வுமே தங்களிடம் ஏற்படுவதாகவும் சொல்கின்றனர். இந்த எதிர்மறை உணர்வுகளை மனதுக்குள்ளே அடக்கி அடக்கி வைப்பதால் தோல்வியாதிகள், ஒவ்வாமை, நெஞ்சுவலி, தலைவலி, வயிற்று எரிச்சல், குடல் புண் இப்படி பல்வேறு நோய்களால் வேதனைப்படுவதும், தூக்கமும் மன அமைதியும் கெட்டு மனது எப்போதும் கவலையுடன் இருப்பதையும் உணர்ந்துள்ளனர். உளவியல் முறைப்படி எத்தனையோ பயிற்சிகளை செய்தும் அறிவுரைகளை கேட்டும் பிறரை மன்னிக்க முடியவில்லையே என்று வேதனைப்படுகின்றனர். அந்நேரங்களில் நாம் அணுக வேண்டிய ஒரே ஒரு ஆள் இறைவன். அவர் நமக்காக எப்போதும் காத்திருக்கும் ஊதாரி தந்தை. அவர் இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர், எப்போதும் மன்னிக்க தயாராக இருப்பவர். அவரிடம் இறைவா எனக்கு மன்னிக்கும் மனதை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும்.
குரு தந்த உயிர் தந்த தினம் காப்பவர் நிழல் போல வாழ்வெல்லாம் என்னை தொடர்ந்து.
இப்படி அடிக்கடி சொல்லி வரும் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இஞ்ஞாயிறு மூவேளை ஜப உரையின் இறுதியில் மன்னிப்பு விழா பற்றி அறிவித்தார். இம்மாதம் 28-29 தேதிகளில், அதாவது வருகிற வெள்ளி மற்றும் சனி தினங்களில், வத்திக்கான் தூய பேதுரு பஸ்லிக்கா பேராலயத்திலும் உலகெங்கும் இருக்கின்ற அனைத்து கத்தோலிக்க ஆலயங்களிலும் மன்னிப்பு விழா சிறப்பிக்கப்படும் என அறிவித்தார். ஆண்டவரின் மன்னிப்பை நாம் கொண்டாட வேண்டுமென கூறினார். காணாமற் போன மகன் ஓமையில் தனது இளைய மகன் செய்த அனைத்து தவறுகளையும் மனதை விட்டு அகற்றி பெரிய விருந்து வைத்து அந்த மகனை ஏற்றுக்கொண்ட அன்பு தந்தை போல் ஆண்டவர் நமக்கு வழங்கும் மன்னிப்பை நாம் கொண்டாட வேண்டும் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆண்டவரோடு 24 மணி நேரம் என்று அழைக்கப்படும் இஜ்ஜபம் தபத்தின் சிறப்பு நேரமாக இருக்கும் எனவும் திருத்தந்தை கூறியுள்ளார்.
Venerdì e sabato prossimo vivremo uno speciale momento penitenziale chiamato 24 ore per il Signore. Inizierà con la celebrazione nella Basilica di San Pietro venerdì pomeriggio. Poi nella serata e nella notte alcune chiese del centro di Roma saranno aperte per la preghiera e le confessioni.
புத்தருடைய வாழ்வில் நடந்த பல நிகழ்வுகள் பற்றி நாம் வாசித்திருக்கின்றோம். ஒரு சமயம் புத்தர் தனது போதகத்தில் மூட நம்பிக்கைகளை சாடிக்கொண்டிருந்தார். அக்கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு கோபம் வந்துவிட்டது. ஏனெனில் அவர் பலகாலம் மூட நம்பிக்கையில் ஊறியிருந்தவர். அவர் எழுந்து புத்தர் முகத்தில் காரி துப்பினார். புத்தர் சிரித்தபடி, இவ்வளவுதானா என்று கேட்டார். துப்பியவருக்கு ஒன்றும் புரியவில்லை. புத்தர் இப்படி செயல்படுவார் என்று எதிர்பார்க்காத அவர் உடனடியாக அங்கிருந்து போய்விட்டார். அன்று இரவு அவரால் தூங்க முடியவில்லை. விடிந்ததும் முதல் வேலையாக புத்தரிடம் அவர் சென்றார். புத்தர் காலில் விழுந்து கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டார். உன்னை யார் மன்னிப்பார்கள் என்று புத்தர் கேட்க, நீங்கள்தான் மன்னிக்க வேண்டும் என்றார் அவர். அப்போது புத்தர், நீ யார் மீது துப்பினாயோ அவர் இப்போது இல்லை, துப்பியவரும் இப்போது இல்லை, இருவரும் நேற்றே இறந்து போனார்கள். நீரும் புது மனிதன், நானும் புது மனிதன். அப்படி இருக்க நீர் யாரிடம் மன்னிப்பு கேட்கின்றீர்? நான் யாரை மன்னிப்பேன்? அது நடக்காத காரியம் என்று சொன்னார் புத்தர்.
மனிதர் கணந்தோறும் மாறிக்கொண்டு இருக்கின்றனர். மனிதரில் கணந்தோறும் புது இரத்தம், புது அணுக்கள், புது எண்ணம் உருவாகின்றன. எல்லாமே ஓடுகின்ற ஆற்று நீர் போன்று மாறிக்கொண்டே இருக்கின்றன. அன்பர்களே, இந்த உண்மை தெரிந்தும் யாரோ என்றோ எப்பொழுதோ நமக்கு எதிராக செய்த தீங்குகளை நினைத்து கொண்டு மனதில் அழுது கொண்டிருக்கின்றோம். இதனால் நமக்கு நாமே தண்டனை விதித்துக் கொள்கின்றோம். இதனால் அந்த ஆளை பல ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது கூட பகை உணர்வு மேலோங்கி பிரச்சினை மீண்டும் தலைதூக்குகின்றது. இது தேவைதானா? கடந்தவைகள் கடந்தவைகளாகவே இருக்கட்டும். பழைய குப்பைகளை கிளறுவதால் புழு பூச்சிகளே வெளியே வரும். ஆதலால் நம்மை புண்படுத்திய மனிதரை மன்னிப்போம், அவரின் அச்செயல்களை மறப்போம். ஆனால் அவை கற்றுத்தந்த நல்பாடங்களை ஒருபோதும் மறக்காதிருப்போம்.
என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வு கோர்வு யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை
மன்னிப்பு விழா. இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.